அனைவருக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
அன்பார்ந்த தமிழ் மக்களே, ஏலியின் தமிழ் சபை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம் தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிக்க ஒரு சிறந்த வாய்ப்பு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மாலை 5 மணிக்கு ஆராதனை நடைபெற்று வருகிறது. உங்களையும் குடும்பத்துடன் வருக தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தனி ஜெபங்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர் என எல்லோருக்கும் ஞாயிறு பள்ளிகளும் உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், தேவனை ஆராதியுங்கள். நமது ஆராதனை நடைபெறும் இடம் ஏலியின் தமிழ் சபை, 159 பாட்டனி ரோட், பாட்டனி. மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கியுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி இலக்கம் 0212749856. கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தமிழ் உறவுகளே, உங்களுக்கோ இனிய செய்தி. எலிம் தமிழ் திருச்சபையின் தமிழ் பாடசாலை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 4 மணிக்கும், இடம் 159 பாட்டனி ரோட், பாட்டனி, ஆக்லாந்து. நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத, படிக்க, பேச மிகவும் எளிய முறையில் பயிற்சி. நம் பிள்ளைகளின் தாய்மொழி திறனை மேம்படுத்த நல்லதோர் வாய்ப்பு. ஞாயிறு மாலை 4 மணி முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு தமிழ் வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. இடம் 159 பாட்டனி ரோட், பாட்டனி, ஆக்லாந்து. மேலும் விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா, கைபேசி எண் 0212749856. அனுமதி இலவசம். நன்றி அன்பர்களே.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தேவன் வாக்கு தத்தங்களின் தேவனும், வாக்கு மாறாதவரும், வாக்கை நிறைவேற்றுகிறவருமாக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற இந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தோடு உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு ஜெபிக்கும் போது இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். தேவன் உங்களுக்கு தருகிற அற்புதமான ஒரு வாக்கு தத்தம் உபாகமும் 28:8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன். விசுவாசத்தோடு நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள். ஆசீர்வதிப்பதுதான் தேவனுடைய சுபாவமே. ஆதியாகமம் 1:28 வாசித்தால், ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் என்பதாக நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 12:1-2 வாசித்தால், ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவதாய் வாக்கு கொடுத்தது அப்படியே நிறைவேற்றினதை வேதத்தில் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆதியாகமம் 26:12-13 வாசிக்கும் பொழுது, பஞ்ச காலத்துல எல்லாடமும் பஞ்சம், மழையில கஷ்டப்படுகிற காலத்துல ஈசாக்கு கர்த்தரை விசுவாசித்து விதை விதைத்த போது 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் வர வர விருத்தியாகி ஐஸ்வர்யவான் ஆனான் என்பதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனை உயர்த்தினதை வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 32:29 வாசிக்கும் போது, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதாக வாசிக்கிறோம். இப்படி வேத புஸ்தகம் முழுவதுமே ஆண்டவரை விசுவாசிக்கிற, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்தார் என்பதாய் பார்க்கிறோம். அதே மாதிரிதான் நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறபடியால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் தேவன் நம்முடைய தேவைகள் அத்தனையும் சந்தித்து ஒரு திருப்தியான மன நிறைவோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு வாழ்வது, அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஏனென்றால் வேதத்துல பார்க்கிற நீதிமொழிகள் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்பதாய் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்துல ரெண்டு விதமான ஐஸ்வர்யம், மனிதர்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அந்த ஐஸ்வர்யத்துல ரெண்டு காரியம் இருக்கிறது. ஒன்று வேதனையோடு கூடிய ஐஸ்வர்யம். லஞ்சம் வாங்குறவன் சமாதானமாய் அந்த வீட்டுல குடியிருக்க முடியும் நினைக்கிறீங்க நீங்க? ஊழல் பண்ணுகிற அரசியல்வாதிகள் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுடைய கவலை, அவருடைய மனசாட்சி பாதிப்பது, தூக்கம் வராமல் தவிப்பது, நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம கஷ்டப்படுகிறவங்க தான் நிறைய பேர். அநியாய சம்பாத்தியங்கள் அது ஆசீர்வாதம் அல்ல, ஐஸ்வர்ய மாதிரி தெரியலாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யவான் ஆக்கும் போது வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஒரு சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு, நிம்மதி, அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம். இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல 3 விதமான ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியமானது. அது முதலா தெரிந்து கொள்ளணும். முதலாவது, ஆண்டவர் கொடுக்கிறதுல மிக உன்னதமான ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான், ரட்சிப்பு. ஆண்டவர் பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற நிச்சயம், இது ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனை துதிக்கிறேன், ஆண்டவரோடு பேசுகிறேன், அந்த ஆவியிலே களி கூறுகிறேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவரோடு நடக்கிற ஒரு அனுபவம், தேவனுடைய குரலை கேட்கிற அனுபவம், தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செல்வசீமானா இருந்தார். அந்த ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 18:33 சொல்லப்படுகிறாரு, கர்த்தர் ஆபிரகமோடு பேசி முடித்த பின்பு எழுந்தருளி போனார். எவ்வளவு அருமையான அனுபவம் இல்ல? அப்படித்தான் ஆண்டவருக்கும் நமக்குள் ஐக்கியம் இருக்கணும். அதை குறித்து யாக்கோபு 2:23 சொல்லும் பொழுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்னுடைய சிநேகிதன், இயேசு என்னுடைய சிநேகிதன், நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார், என்னை வழி நடத்துவார், ஆலோசனை தருவார், என்னை துக்கமாயிருக்க விட மாட்டார், என்னை ஆறுதல் படுத்துவார், தைரியப்படுத்துவார், தினமும் நான் அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார் அப்படின்ற ஒரு அனுபவத்துல வாழ்ந்தீங்கன்னா நீங்க தான் உண்மையிலேயே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா? எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் பிரயாசப்பட வேண்டும். சோம்பேறிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெறுவதற்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாட வேண்டும், அதை விரும்ப வேண்டும். 1 Corinthians 14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அப்ப நாடணும், அதுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நான் உம்மோடு நெருங்கி வாழணும், உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும், நீங்க எப்பவுமே என் கூட இருக்கணும், நான் அவங்க கூட இருக்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கன்னு கேட்கணும், அதற்கு ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், அதிகாலையில் என்னை தேடுகிறவள் கண்டடைவாள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் எழும்பி காத்திருந்து தேடணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயாசப்படணும். பணம் சம்பாதிக்க ஒரு மனிதன் எவ்வளவு பிரயாசப்படுறான் பாருங்களேன். விடியற் கால எழும்பி போறான், ஜாம வாங்குறான், விற்கிறான், வியாபாரம் பண்றான், பிரயாசப்படுகிறான். ஒரு விவசாயி பாருங்க, அதிகாலை எழும்பி நல்லத்துக்கு போகிறான், கடினமா உழைக்கிறான், பிரயாசப்படுகிறான். பிரயாசப்பட்டு கடினம் இல்லாம எந்த ஆசீர்வாதமும் வராது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் நம்ம நேரத்தை கொடுக்கணும், ஆண்டவரை தேடணும், உபவாசிக்கணும், அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை தாகத்தோடு தேடும் போது ஆண்டவர் அதை தருவார். அதிகாலையில் அவரை தேடுங்க, வசனத்தை அதிகமாக தியானித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவார், அவருடைய சிநேகிதனா மாறிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்டானா இருக்கணும் ஆண்டவரே. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்க விரும்பி வாஞ்சியத்தை கேட்டு தேடினால் இந்த அனுபவத்தை பெறுவீங்க. 2வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதாவது ஆரோக்கியமான வாழ்வு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் ஒரு வியாதி வந்துட்டு அவனை பாதிக்கிறது இல்ல, கோடி கோடிய சம்பாதிச்சாலும் நோய் வந்து விட்டால் அவனுடைய உள்ளம் பாதிக்கப்படுது, அவனுடைய மனதில பெரிய பாதிப்பு வருது, எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துட்டேன்னு சொல்லி பல பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வருகிறது. நிம்மதி போயிருது, கலக்கம் வந்து விடுகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ வேதத்தில் வாசித்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யாத்திராகம் 23:25 உன் அப்பத்தின் தண்ணீரை நான் ஆசீர்வதிப்பேன், வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்க அர்ப்பணித்துக் கொண்ட வியாதியை விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். 3 யோவான் 2 வசனத்துல உங்கள் ஆத்மா வாழ்கிறதை போல நீங்கள் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா ஆண்டவருடைய விருப்பம். நீங்க நோய் இல்லாம ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் வாழணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க சிலுவையில நம்முடைய நோய்களை சுமந்தார். மத்திய 8:17 நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் இயேசு சிலுவையில சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தது நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க, வியாதியை சுமந்தது நமக்கு சுகம் கொடுத்து வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை கொடுக்க. அப்ப அதை நீங்க விரும்பணும். நம்ம வந்து வியாதி வந்த பிறகு அதுல இருந்து சுகம் பெற ஜெபிக்கிறோம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? எங்க குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கணும், நாங்க ஆரோக்கியமா ஒரு நோயில்லாத வாழ்க்கை வாழ எங்களுக்கு வசனத்துல வாக்கு கொடுத்திருக்கிறேன், சிலுவையில மரித்திருக்கிறேன், நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு நீங்க ஜெபித்து பாருங்க. நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்வை, ஆரோக்கியமா இருப்பதே அவருடைய கிருபை தானே, அதுக்கு நீங்க நன்றியா இருக்கிறீங்களா? தினம் ஆண்டவரே தெரியுங்க, பிள்ளைகளை ஆரோக்கியமா வச்சிருக்கிறக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சுகபலன் தந்திருக்கிறக்கா ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாங்க சுகமா இருக்க விரும்புறீங்க, வியாதி அணுகாதுன்னு வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, வாதை வீட்டுக்குள்ள வராதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். அது மாத்திரம் இல்ல, அன்று சொல்றாரு உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். சாப்பிடுறது குடிக்கிறது கவனமா இருக்கணும், அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நான் ஜெபம் பண்றேன்னு கண்டதையும் சாப்பிடக்கூடாது, வயிறு குப்பை தொட்டியா எல்லாத்தையும் உள்ள தூக்கி போட்டதுக்கு வியாதியை நம்மளே வருவித்துக் கொள்ளுகிறோம். கவனமா இருக்கணும், வயசுக்கு ஏற்றபடிதான் சாப்பிடணும். நம்ம சாப்பிடுவதற்கான ஆகாரங்களையும் கவனம் செலுத்தணும், குடிக்கிற தண்ணீர்ல கவனம் செலுத்தணும். நீங்க கவனம் செலுத்தி அதிலெல்லாம் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி சாப்பிட்டு தண்ணி குடித்து ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டவர் இந்த பயங்கரமான நோய் கிருமிகள் நிறைந்த உலகத்திலையும் உங்களை ஆரோக்கியமாய் வைக்க முடியும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், வியாதிக்கு உன்னை விலக்கி காத்து கொள்ளுவேன். ஒரு ஆரோக்கியமான வாழ்வு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். உங்க குடும்பத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுக்காக ஜபம் பண்ணுங்க, நீங்க மாற்றத்தை காண்பீங்க. 3வது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறதே நம்ம குடும்பத்தார் அனுபவிக்கணும். நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் என்று 1 தீமோத்தேயு 6 எழுதப்பட்டிருக்கிறாரு. நாம் குடும்பமாய் சந்தோஷமாய் சாப்பிடணும், உடுத்தணும், நல்லா இருக்கணும், அனுபவிக்க தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மன கஷ்டத்துல நிறைய பேர் சிக்கி இருக்கிறோம். காரணம், நீங்க தேவை வந்தா யாரு காசு கொடுப்பா, வட்டிக்கு லோன் கிடைக்குமான்னு தேடுறீங்க, ஆண்டவரை தேடுவதில்லை. ஒரு தேவை வந்தா முதலாவது அவருக்கு தெரியப்படுத்துங்க, ஆண்டவரே எங்களுக்கு இந்த தேவை இருக்கிற ஒரு விஷயங்க, இந்த காரியம் இருக்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உடைய தேவையை சந்திப்பார், குறைவில்லாமல் வழி நடத்துவார். ஆண்டவர் தருவதில் வீண்மாக்க கூட சிலர் அந்த மாதம் வந்து அந்த மாதமே செலவு பண்ணி தீத்துருவாங்க, அப்புறம் அவசர தேவை வந்தா அவ்வளவுதான் மாட்டிக்கொள்வாங்க. நம்ம சேமிக்கிற பழக்கம் இருக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, 1 மீதியான துணிக்கைகளை கூடையில சேருங்க, வீணாக்க கூடாது. ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார், மீதியானத 12 கூடை நிறைய எடுத்தாங்களாம், அவ்வளவு மீதியாத ஆசீர்வாச்சு, அப்ப அந்த கூடையில எடுங்க, வேஸ்ட் பண்ண கூடாது என்றார். அப்ப தேவன் நமக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். அப்ப இஷ்டப்படி செலவு பண்ணிட்டு வீணாக்கிட்டு கடன் வாங்கி அது ஆசீர்வாதமான வாழ்க்கை அல்ல. ஆசீர்வாதம் என்பது கடன் இல்லாம நம்ம குடும்பமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு பண கஷ்டமா, கடன் பிரச்சனையா, அன்று சொல்ல உபாகம் 28:28 நீ கையிடும் எல்லா வேலையிலும் அவர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அது மாத்திரம் இல்ல, நீ 12வது வசனத்துல ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்ய, அதாவது உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்க மாட்டாய். ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அப்ப இது ஆண்டவருடைய ஆசீர்வாதம். கடன் இல்லாதபடி ஒரு வாழ்க்கை வாழ்வது, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். வேலை செய்யறவங்களை வேலையில ஆசீர்வதிப்பார், தொழில் செய்து உழைக்கிறவங்களை தொழில ஆசீர்வதிப்பார், நிலத்தில போய் உழைத்து விவசாயம் செய்யறவங்களை நிலத்தை ஆசீர்வதிப்பார், ஊழியம் செய்யறவங்க ஊழியத்துல உழைச்சி கஷ்டப்பட்ட அந்த ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். வேலையை செய்யாத சோம்பேறிய கத்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப பரீட்சையில வெற்றி பெறணும்னு ஜெபிச்சா மட்டும் போருமா? போறாது. நீங்க ஆயத்தப்படணும், படிக்கணும், நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், கவனம் செலுத்தணும். அதுல கவனம் செலுத்தி படிச்சு ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை செய்து ஜெபிக்கும் போது அதுல ஆசீர்வாதமும் மிச்சமும் செழிப்பும் உண்டாகும். ஒரு சின்ன வேலை கொடுத்தாலும் அதை சின்சியரா செய்யுங்க. ஒரு சின்ன பிசினஸ்னாலும் அதை உண்மையா ஜபத்தோட கருத்தா கடினமா உழைச்சி செய்யுங்க. நீங்க ஒரு பெரிய தொழில் அதிபராய் கர்த்தரால் மாற்றப்படுவீங்க. ஊழியம் சின்னதுனாலும் உழைங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. அப்பதான் உங்களுடைய சபை வளரும், உங்களுடைய ஊழிய வளரும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உண்மையா செய்யறத கர்த்தர் பார்த்து உன்னை பெரிய அதிகாரியா உயர்த்துவார். யோசிப்பு பாருங்க, அடிமையா போன வீட்டுல உண்மையா இருந்தார். நான் என் வீடு எவ்வளவு பெரிய ஐஸ்வர்ய குடும்பம், நான் எவ்வளவு பெரிய செல்வந்த குடும்பத்துல பிறந்தவன், எங்க அப்பா கோடீஸ்வரன், நான் என்ன இங்க வந்து செய்யறேன்னு நினைக்கல. அடிமையா இருந்து வேலை செய்யறது கூட சின்சியரா உண்மையா செய்தா. ஜெயில போய் போட்டா கூட அங்க வேலை கொடுத்த பொறுப்பா செய்தா. தேவன் அதை பார்த்து தேசத்துக்கு அதிகாரியாக உயர்த்தினார். அப்ப நீங்க இதுல கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறத ஆண்டவர் பார்த்து உங்களுக்கு பெரிய வேலைக்கு வழி தரப்பார். அப்ப நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளை இடுவேன். ஆண்டவர் சொல்றார், நீ கடினமா உழைக்கணும், பிரயாசப்படு, நீ உழைக்கணும். ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி தோட்டத்தில் கொண்டு வச்சிருந்தாரு. எல்லாம் செழிப்பான இடம், சும்மா வச்சாரா? நீ சோம்பேறி ஆயிருவ. தோட்டத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், எல்லாம் பராமரி, தோட்டத்தை சுத்தி நட பராமரிச்சு வேலை கொடுத்தார் ஆண்டவர். விவசாய வேலை கொடுத்தார். வேலை செய்யாத ஆள் ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளை இடுவேன். ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணி செய்யுங்க, வெட்கப்பட தேவையில்லை. இப்ப இந்த வாக்கு தத்துவத்தின்படி நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவார். ஒரு குறைவு இருக்காது. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நீங்க அவருடைய சிநேகிதனாய் மாற தன்னையே செலவில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்தார். நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுக்க நம்முடைய நோய்களை செலவில் சுமந்தார். நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ நம்முடைய தருத்திரம், ஏழ்மை, சாபம் எல்லாவற்றையும் செலவில் சுமந்துட்டார். நமக்காக, உங்களுக்காக, நீ ஆசீர்வாதமா இருக்கணும் மகனே மகளேன்னு சொல்லி செலவில் தன்னை பலியாய் கொடுத்துட்டார். அது உங்களை ஆசீர்வதிக்க நீங்க ரெக்ளைம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஆசீர்வாதமா இருக்கணும் தானே செலவில் மறிச்சீங்க, அப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தாங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், நான் ஒரு குறைவில்லாம இங்கே ஆண்டவர் நிறைவாய் வைத்திருக்க நான் மகிழ்ச்சியோட சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்காக ஜெபிங்க, கட்டாயம் உங்களுக்கு தருவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு என் ஆசீர்வதிப்பை நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன். ஆண்டவரே, எனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, மெய்யான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி. உம்மோடு நான் நெருங்கி வாழணும். உம்முடைய சிநேகிதனா சிநேகிதியா நான் வாழணும். உம்முடைய குரலை கேட்கணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும். நீர் என்னோட பேசணும். அந்த தினமும் நான் உம்மோடு கூட வாழணும். நீங்க என் கூடவே இருக்கணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க. உம்மோடு நெருங்கி வாழ்கிற கிருபையை எனக்கு தாங்க. இப்பொழுது அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். அந்த உன்னத அனுபவத்தை பிள்ளைகளுக்கு தாரும். அன்றுவரை வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை தாரும். என் சரீரத்திலிருக்கு இந்த வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டீர். நான் சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்க சிலுவையிலே நோய்கள் பலவீனத்தை சுமந்து விட்டீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு சுகம் வரட்டும். எங்கள் குடும்பத்திலே சுகம் வரட்டும். வியாதிகள் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படி நோய்கள் வாதைகள் எங்க வீட்டுக்குள்ளே நுழையவே கூடாது. உங்களுடைய ஆரோக்கியம் எங்களுடைய குடும்பத்திலே காணப்படட்டும். எல்லா நோய்கள் விலகட்டும். பரம்பரை நோய்கள் எல்லாம் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நோய்கள் விலகி போரன் ஆரோக்கியம் வரட்டும். தகப்பனே, பொருளாதாரத்தில் ஆசீர்வதி கடன் பிரச்சனை என்கிற சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்கும். இந்த வறுமை என்கிற சாபத்தில் இருந்து விடுதலை ஆக்க செலவேலை மறித்தீரேன். இனி பண கஷ்டமே இருக்கக்கூடாது, கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது, வறுமை என்பதை எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த சாபங்கள் விலகட்டும். சிலுவையில் எனக்காக மறித்து ஆசீர்வாதத்தை உண்டாக்கின தேவனை, அந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் வாழ்க்கையில எங்க குடும்பத்துக்குள்ள வரட்டும், என் வாழ்க்கையில வரட்டும். இனி எல்லா தேவைக்கும் நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். நான் கைட்டு செய்கிற இந்த வேலையை ஆசீர்வதிங்க, இந்த தொழிலை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க, எங்களுடைய நலங்களை ஆசீர்வதிங்க. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா, பெருக பண்ணுங்க. ஆபிரகாமை ஆசீர்வதித்து, ஈசாக்கை யாக்கோபை ஆசீர்வதித்து, என்னையும் அப்படி ஆசீர்வதி, இவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த மாதத்துல நாங்கள் கடன் இல்லாத வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கணும். இனிமேல் ஆரோக்கியமான கடன் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சகல விதத்திலும் இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீரத்திலும் குடும்ப காரியத்திலும் வேலையிலும் பிசினஸிலும் வருமானத்திலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பூரண ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம் என்கிற ஆசீர்வாதத்தை கட்டாயம் அருளை செய்து அருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் இந்த மாதத்தில் அவளுக்கு உண்டாகும்படி அருள் செய்து அருளும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலைக்கு வழி திறந்தருளும். பிசினஸ் இல்லாத பிள்ளைகளுக்கு பிசினஸுக்கு வழி திறந்தருளும். ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள் மாறி ஆத்மாக்களை கொள்ளை பொருளாய் தாரும். ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும். கடன் பிரச்சனை முற்றிலும் மாறட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தபடியே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார். இந்த வேத வசனங்களை தியானிங்க, தினந்தோறும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. இந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் காணப்பட இந்த வசனத்தின்படி வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. நீங்க நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழுவீர்கள்.
அன்பு நேயர்களே, அன்பர் இயேசுவை பற்றி மேலும் அறிந்து கொள்ள அன்பின் குரல் FM@gmail.com என்ற மின் அஞ்சலில் எமக்கு தெரியப்படுத்துங்கள். அன்புடன் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8:10 நாம் சந்திப்போம். அதுவரை அன்பர் இயேசுவின் அன்பின் குரல் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எப்போதும் ஒலிக்கட்டும், வாழ்வை வளமாக்கட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறோம். நன்றி நேயர்களே.